நன்றி ஈஸ்வரே. எங்கள் ஆத்துபடி ஈஸ்வரே உமக்கு நன்றி ஐயா. எங்களை போஷிக்கிறவரே, எங்களை எங்களுக்கு போதிக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்க்கை புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றே வாழுவான் என்றே எங்களை வாழ வைக்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக சொல்றேன். கத்தாவே பேசு, கத்தாவே பேசு, கண்பனையே எங்களோடு. இயேசு தாபத்தின் படி குழந்தைக்கு நல்ல பிதாவே ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு, யார் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும்? Who shall enter the kingdom of God? யார் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும்? ஆண்டவர் இயேசு பரலோகத்தை குறித்து அதிகம் பேசி இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். பரலோகத்தின் மேன்மையும் அதன் மகிமையும் அதன் முக்கியத்துவத்தை கூட ஆண்டவர் இயேசு நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பரலோகத்துக்கு நானே வழி என்றும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்துக்கு ஒளி என்றார், பரலோகத்துக்கு வழி என்றார் நம்ம ஆண்டவர் இயேசு. ஆகவே நம் எல்லோரும் பரலோக ராஜ்யம் வந்து சேர வேண்டும் என்பதற்காகவே தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். சோ அவர் மூலமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தில், அந்த பிதாவின் ராஜ்யத்திலே நாம் சேரக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். மத்தேயு மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மத்தேயு 3 சுவிசேஷங்களுக்குள்ளே நீங்க போவீங்கன்னு சொன்னால் தேவ ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது, அது கிங்டம் ஆஃப் காட் என்று சொல்லப்பட்டது, இங்க கிங்டம் ஆஃப் ஹெவன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவை மத்தவி மாத்திரம்தான் அவ பரலோக ராஜ்யம் என்கின்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்க. எது எப்படி இருந்தாலும் நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு விருப்பமாக இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன் உண்டாகட்டும். பரலோகத்தை குறித்து அதிகமாக பேசின இயேசு பரலோகத்தை குறித்து பேசுவதை பார்க்கிலும் அதிகமாக நரகத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பரலோகத்தை குறித்து பேசின இயேசு பரலோகத்தை குறித்து பேசுவதை பார்க்கிலும் அதிகமாக நரகத்தை குறித்து தான் பேசியிருக்கிறார். நான் நம்புகிறேன், அந்த நரகத்தின் வேதனையை அறிந்து உணர்ந்தாவது மனுஷன் அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பதற்காகவோ ஆண்டவர் இயேசு அதிகமாக அதை குறித்து பேசினார். நரகத்தை ஆண்டவர் மனுஷனுக்காக படைக்கல், மனுஷன் நரகத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பல். அது பிசாசுக்காக உண்டாக்கப்பட்ட இடமாக இருக்கு. ஆனா மனுஷன் விரும்பி நானும் அந்த இடத்துக்கு தான் போறேன், நானும் நரகத்துக்கு தான் போறேன் என்று ஒருவர் சொன்னால் தேவனும் அதை தடை செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் இயேசுவை தேவனுடைய குமாரனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு பரலோக ராஜ்யம் சேர வேண்டும் என்கிறதே நம்முடைய தேவனுடைய பொறுப்பா இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயன்பட்டாடும். சரி போகட்டும், யார் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கலாம் சொல்லி நான் பார்க்க போறோம். 5 காரியங்களை நான் உங்களோடு பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஏனென்றால் இன்னைக்கு நான் சொல்ற கேளுங்க, பக்தி உள்ளவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஹலோ, பக்தி உள்ளவர்கள் எல்லாரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. அப்படி பக்தி உள்ளவர்கள் பரலோக ராஜ்யம் போக முடியுமாக இருந்தால் குடலி என்கின்ற மனுஷனுக்கு ரட்சிப்பின் செய்தி அனுப்பப்பட்டு அவர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காரு. ஆகவே அவர் பக்தி உள்ளவனாக இருந்தாலும் ரட்சகர் இயேசுவை அறிந்து கொண்டதுக்கு ரட்சிப்பு செய்தி அறிவிப்பதற்கு யோப்பா பட்டணத்திலிருந்து மிஸ்டர் பீட்டரை ஆண்டவர் உடத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆகவே பக்தி உள்ளவர்கள் எவரும் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஏன் அதிகமாக போவான்? நம்ம அநேகரும் கூட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பும் நாம் எல்லோரும் பெரும்பாலான நாம் எல்லோரும் பக்தி உள்ளவங்களா தான் இருந்திருக்கிறோம். நாம் யாரு மெய்யான தெய்வம் என்பதை அறியாமல் இருந்திருக்கிறோம், ஆனா பக்தி நமக்கு இருந்திருக்கு. ஆகவே பக்தி உள்ளவங்க எல்லாரும் பரலோகம் போக முடியாது. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து பேரை உச்சரிக்கிற எல்லாரும் கூட தேவராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம் என்றும் நாம் நம்ப கூடாது. ஆகவே இன்றைக்கு ரட்சிக்கப்படாத பலர் கூட இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி வாழாத பலர் கூட ஆண்டவர் இயேசு நாமத்தை சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை சொல்லுகிற எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கலாம் சொல்லி வேதத்திலே நமக்கு சொல்லப்படவும் இல்லை. சோ அப்படியானால் யார் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கலாம் என்கிறதை குறித்து நாம் வேதத்திலே ஐந்து முக்கியமான சத்தியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தயவு செய்து கவனியுங்கள், நான் சொல்லப்படுகிற வார்த்தைகளை குறித்து சிந்தியுங்கள், சீதைக்கு பாருங்கள். நாம் ஒருவராவது மிஸ் பண்ண போயப்பட்டு போயிடக்கூடாது. பாருங்க, ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தும் நாம் ஆண்டவர் ராஜ்யத்தை மிஸ் பண்ணிவிட்டோம்னா நம்ம போல பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் வேறு ஒருத்தரும் இல்லை. ஆகவே உண்மையாக ஆண்டவருடைய வார்த்தைகளையும் சத்தியங்களையும் கருத்தாக கவனமாக பார்த்து கவனித்து அவைகளும் படி நாம் வாழ்வுமாக இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டாரு. சரி, இப்ப பசிய யோவான் கிருதர் சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் யோவான் கிருதர் ரட்சிக நூல் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது ஐந்தாவது வசனங்களை நாம் வாசிக்க, அல்லது முதலாம் வசனத்திற்கு படிகளை யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்திற்கு படி.
தூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதே என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரவீ, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வதாய் இருக்க எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய
ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்.
பாருங்க, மூன்றாம் வசனத்திலே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றாரு. ஐந்தாம் வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே மாட்டான். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? வேத பாரகனாகிய நிக்கதேமு என்கின்றப்பட்ட ஒரு மனிதர், சனகிரீவ் என்கின்ற சங்கத்தில் பெயர் பெற்ற ஒரு மனுஷனாக இருந்த வேத பாரகன், வேதத்தை படித்து தேறின மனுஷன், நியாயப்பிரமாணத்தில் தேறின மனுஷனை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னது நம்மை சிந்திக்க வைக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். சரி, இரவிலே இவன் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்திருக்கிறபடியால் இவன் இயேசுவுக்கு ஒரு அந்தரங்க சீசனாக இருந்திருக்கான் என்பது தெளிவு. இரவிலே ராக்காலத்திலே அவர் இயேசுவிடத்தில் வந்து அவர் சொன்ன வார்த்தைன்னு, உம்மோடு தேவன் இல்லாவிட்டால் நீர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் செய்ய மாட்டீர், ஆகவே நீ தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது நான் நம்புகிறேன் என்றார். இவர் சொன்ன வார்த்தைக்கும் ஆண்டவர் சொன்ன பதிலுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து இவர் அதிகமாக கேள்விப்பட்டு, இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிற இவர் நிச்சயமாக தேவனிடத்திலிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து உணர்ந்து நம்பி ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து வருகிறார். ஆனால் இவன் கேட்ட கேள்விக்கு, இவன் சொன்ன காரியத்துக்கும் ஆண்டவர் சொன்ன பதிலுக்கும் வித்தியாசமாக இருக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இவன் யாரு? இவன் வேதத்தை படித்த ஒரு மனுஷன், வேதத்துல தேர்ந்த ஒரு மனுஷன், சனகிரி சங்கத்தில் இருக்கும் மிக முக்கியமான ஒரு நபர். அவருக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டார். அது அவனுக்கு புரியல, அது அவனுக்கு விளங்கல. அவன் மறுபடியும் ஆண்டவர், நான் எப்படி மறுபடி பிறகு திரும்ப என் தாயின் கற்பத்தில் பிரவேசித்து பிறக்க முடியுமோ? அப்படிதான் ஏன் சொல்றாரு, ஒருவர் ஜடத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் ஒழிய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். ஆகவே ஒருவர் மனம் திரும்ப வேண்டும், அவன் மறுபடி பிறக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே நம்பர் ஒன் அல்லது நம்பர் ஒன், யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்றால் மறுபடி பிறந்த அனுபவம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே மறுபடி பிறந்த நபர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே ஒழிய பிறப்பாலே கிறிஸ்தவர்களாக பிறந்த எவரும் தேவன ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் சொல்றதை குறித்த வித்தியாசத்தை நீ கொஞ்சம் சிந்தியுங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க சிலர், நான் கிறிஸ்தவன் என்றாங்க, நான் பரம்பரை கிறிஸ்தவன் என்றாங்க. அப்பா கிறிஸ்தவர், எங்கட அப்பா அப்பா கிறிஸ்தவர், எனக்கு கிறிஸ்தவ பேர் வச்சிருக்குது. எந்த சமூகத்தை குறிச்சு எனக்கு தெரியுமா? எந்த பின்னணியை குறிச்சு உனக்கு தெரியுமா? எந்த பாரம்பரியத்தை குறிச்சு உனக்கு தெரியுமா? அவர் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி மார்த்தட்டி கொள்கிறார்கள். ஆனா வேதம் நமக்கு என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் பிறப்பினாலே, அவன் கிறிஸ்தவனாக பிறக்கிறதுனால ஒருவன் தேவன் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. கேளுங்க, ஒருவன் தான் தன் பிறந்த பிறப்பின்படியே பிறப்பினாலே தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவன் மறுபடி பிறப்பதனால மாத்திரம்தான் தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், அல்லது தேவன் ராஜ்யத்தை காண முடியும். ஆகவே தான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பின்னணியில பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பேரை வைத்திருக்கலாம், கிறிஸ்தவன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம், கிறிஸ்தவ கோயில்களுக்கு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் நாம் தேவன் ராஜ்யத்துக்கு போகலாம்னு சொன்னா என்ன போன்ற இருக்கிற பலர் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிருக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நீ மறுபடியும் பிறந்தால் ஒழிய தேவன் ராஜ்யத்தை காண மாட்டாய், தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி அந்த வேத பார்வைக்கு ஆண்டவர் சொன்னார். இந்த ரகசியம் என்ன? மறுபடி பிறக்குதல் என்றால் என்ன? இதுதான் அவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து சொல்லப்படும். சோ ரட்சிப்பு என்றால் என்ன? பாவ பழைய பாவ வாழ்க்கைக்கு நாம் மறித்து நீதியுள்ள பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். சோ மறுபடி பிறக்கிறது என்றால் என்ன? மனுஷன், ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மனம் திரும்பி அவன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். ஏனென்றால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் மார்க் 16:16 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார் என்று வேதம் நமக்கு சொல்லப்படுது. ஆகவே ரட்சிப்பின் அனுபவம் நம் எல்லோருக்கும் மிக 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 முக்கியமாக இருக்குது. மறுபடி பிறக்கிற அனுபவம் நம்ம எல்லோருக்கும் தேவையாக இருக்கு. இந்த அனுபவம் இல்லாத எந்த நபரும் என்ன கவனிங்க, நான் 10 வருஷம் சேர்ச்சுக்கு வந்து போயிருக்கலாம், பல பாடல்களை பாடியிருக்கலாம், பல சத்தியங்களை அறிந்திருக்கலாம், ஆனால் மறுபடி பிறந்த அனுபவம் இல்லாத ஒரு மனுஷன், அது நிக்கதேமமாக இருந்தாலும் சரி, கொன்னலியுமா இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவே நாம் எல்லோருக்கும் ரட்சிப்பின் அனுபவம் மிக மிக முக்கியமானது. மறுபடி பிறக்கிற அனுபவம் என்பது மிக மிக இன்றியமையாது. இப்ப என்ன கவனிங்க, மறுபடி பிறக்கிறது என்பது ஒரு நம்முடைய வாழ்வில ஏற்படுகிற ஒரு அனுபவம், ஒரு பெரிய மாற்றம். என்ன கவனிங்க, ரட்சிப்பு என்கிறது ஒரு நிகழ்ச்சி அல்ல. இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராம். தி சல்வேஷன் இஸ் நாட் அ ப்ரோக்ராம். தி சல்வேஷன் இஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மறுபடி பிறக்கிறது என்பது நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற ஒரு அனுபவமே ஒழிய நம்முடைய வாழ்வில் ஏற்படுகிற ஒரு நிகழ்ச்சி அல்ல. இட் இஸ் நாட் அ ப்ரோக்ராம். ரட்சிப்பு என்பது அல்லது மறுபடி பிறக்கிறது என்பது நம்முடைய வாழ்வில் ஏற்படுற ஒரு அனுபவம். அதாவது பழைய வாழ்க்கைக்கு நான் மறிக்கிறேன், ஆண்டவர் இயேசுவோடு ஒரு புதிய வாழ்வுக்கு நான் எழும்புகிறேன், ஆண்டவர் இயேசுவோடு வாழப்போகிறேன், அவரை நான் பின்பற்ற போகிறேன், இனிமேல் நான் பாவத்துக்கு நான் ஆளிலே இயேசுவோடு நான் வாழப்போன்னு சொல்லி ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரம்தான் பல்லவராட்சிக்கு பல்லவராட்சி. அதுதான் நமக்கு கிடைக்கிற பாஸ்போர்ட் என்று சொல்லுவேன். இப்ப கவனிங்க, இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது அல்லது மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது 3 முக்கியமான காரியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன் அல்லது அழுத்த விரும்புகிறேன். சிலருக்கு இது தெரிந்திருக்கலாம், தெரியாதவர்களுக்கும் தெரிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை ஆகிறது. ஆகவே தெரியாதவர்கள் தெரியாதவர்களாகவே இருந்திடக்கூடாது, எல்லோரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிற ரட்சிப்பிலே 3 விதமான காரியம் நிகழ்கிறது அல்லது மறுபடியும் பிறக்கும் பொழுது 3 விதமான சம்பவங்கள் நடக்கிறது. ஒன்று, முதலாவது நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய கடந்த கால பாவங்கள், நான் சொல்ற எல்லாம் விளைக்கொள்ளுங்க, பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங். ரட்சிக்கப்படும் பொழுது இயேசுவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது அதுவரை நம்முடைய வாழ்விலே செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுறது. இது வந்து கடந்த கால ரட்சி. வாட் இஸ் சல்வேஷன்? ரட்சிப்புண்டா என்ன? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. ஹலோ, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இது கடந்த கால ரட்சிப்பு. இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுவரைக்கும் நாம் செய்த பாவங்கள் ஒன்றா ரெண்டா அனைத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். படிங்க எபேசியர் 2:1. சீக்கிரம் வாசிங்க எபேசியர் 2:1.
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும்
மரித்தவர்களாயிருந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்த உங்களை
உயிர்ப்பித்தார்.
உயிர்ப்பித்தான். எங்கே உயிர்ப்பித்தார்? ரட்சிப்பிலே. எங்கே உயிர்ப்பித்தார்? மறுபடி பிறக்கும் பொழுது. அதைத்தான் சல்வேசன் சொல்றது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் செத்து போயிருந்தோம், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்து போயிருந்தோம், ஆனால் கிறிஸ்து நம்ம என்ன செய்தார்? உயிர்ப்பித்தாரா? இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஆவி, அந்த மறுபடி பிறந்த நம்முடைய ஆவி, ஆவியாக இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்ள அது என்ன செய்து முயற்சிக்கிறது. திஸ் இஸ் இது ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நாம் அழைக்கிறோம். என்ன தெரியுமா? நம்முடைய நாம ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய ஆவியிலே நாம் மறுபடி we have only born again in our spirit. That's what we call this is spiritual life. நாம் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய ஆவியிலே நாம மறுபடி பிறக்கிறோம். ஆகவே தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நாம் அழைக்கிறோம். ஆகவே ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது அப்படி ஆவி ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுகிற வேளையிலே உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஆவி ஆவியாக இருக்கிற தேவனோடு தொடர்பு கொள்கிறது. ஆகவே ஆவியாக இருக்கிற தேவன் ரட்சிக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எங்கே பேசுகிறார்? நம்முடைய ஆவியிலே தேவன் பேசுகிறார். நல்லா கபடிங்க. இதைத்தான் நாம தீர்க்க தரிசனம். எங்க தீர்க்க தரிசனம் வருது? இன் அவர் ஸ்பிரிட். எங்க தீர்க்க தரிசனம் வருது? நம்முடைய ஆவிலே தேவ ஆவியானவர் பேசுறத நாம தீர்க்கமாக வழியில கொண்டு வரோம். பெற்ற கபடிங்க. பழைய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருக்கும் தெரியவே ஆசரிப்பு கூடாது. எல்லாருக்கும் தெரியும் வேதத்தை ஆசரிப்பு கூடாது. அதுல மூன்று பகுதி அல்லது மூன்று பிரிவு இருந்தது. ஒன்று பிரகாரம், மற்றது பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். நான் என்ன நினைக்கிறேன், ஒரு மனுஷனுக்கு உடல் இருக்குது, ஆத்மா இருக்குது, ஆவி இருக்குது. இப்ப என்ன கவனிங்க, ஆண்டவர் எங்க பேசுகிறாரு? எங்க பேசுறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்துதான் ஆசாமியோடு பேச, பிரதான ஆசையோடு பேசுறாரு. அந்த கேருபீங்க சேராபீங்கள் மத்தியில இருந்து ஆண்டவர் ஆரனோடு பேசுறது நான் பேசுறது நான் வாசிக்கிறோமே. ஆகவே ஆண்டவர் எங்க பேசுறாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து பேசுறார். இப்ப ஆண்டவர் நம்மோடு பேசுகிற மகா பரிசுத்த ஸ்தலம் இது தெரியுமா? நம்முடைய ஆவிதான். இன் அவர் ஸ்பிரிட். ஹலோ. ஆவியாக இருக்கிற தேவன் உயிர்ப்பிக்கப்பட்ட அல்லது மறுபடி பிறந்த நம்முடைய ஆவியிலே பேசுகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகிற இடம் வந்து நம்முடைய ஆவியாக இருக்குது. அதுதான் நமக்கு மகா பரிசுத்த ஸ்தலம். ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுற. ஆகவே நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அது இனிமேல் திறக்கப்படுவதில்லை. சட்ட குளோஸ் அப்படின்னு சொல்றபடி சமுத்திரத்தின் ஆழத்திலேயே போட்டு விட்டாரா? அதாவது தேடி கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விட்டாரா? ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க, ஒரு மனுஷனுடைய பாவத்தை தேவன் மன்னித்திருக்க அவன் செய்த பாவங்களை நாம் தூக்கி பிடிக்கிறதும், அவர்கள் செய்த பாவங்களை நாம தூக்கி காட்டுறதும் தேவனுக்கு விரோதமான செயலா? ஏன் தெரியுமோ, தேவன் அதையெல்லாத்தையும் மன்னித்து சமாதி கட்டி விட்டார். ஆண்டவர் அதையெல்லாத்தையும் மன்னித்து சமுத்திரத்துல போட்டு விட்டார். நாம எங்க போய் எப்படி தூக்குறோமோ தெரியாது. எப்படி போய் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ அப்படி செஞ்சிய, நீ அப்படி நடந்திய, நீ இப்படி வாழ்ந்திய, நீ இப்படி இருந்தியெல்லாம் நாம் அவ்வப்போது கோபம் வரும்போதெல்லாம் நாம தூக்கி காட்டுறோம் இல்லையா? இது தேவனுக்கு பிரதமான ஒரு செயலுங்க. இதை நாம அறிய வேண்டும், இதை புரிய வேண்டும். ஆகவே ஆண்டவர் மன்னித்து விட்ட ஒரு காரியத்தை மறுபடி தூக்குறதுக்கு எந்த ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏன்னா தேவன் மன்னித்து விட்டுப்பாடு நீயும் நானும் அதை குறித்து கதைக்கிறதுக்கும் அதை தூக்கி காட்டுறதுக்கும் நமக்கு யார் அதிகாரம் தீர்ப்பில் இருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். இது கடந்த கால ரட்சிப்பு. இப்பொழுது என்ன தெரியுமா, கடந்த கால பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டாயிடுது, அது சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டாயிடுது. இப்ப ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இருக்கிறது என்ன தெரியுமோ, பாவத்தோடு போராட்டம். அதான் நான் போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு பக்கத்தை மாத்திரம் காட்டினேன், பாவத்தோடு போராட்டம், பாவத்தோடு போராட்டம். இதை நான் என்ன சொன்ன தெரியுமா, நிகழ்கால ரட்சிப்பு. புதர் சொல்றது கடந்த கால ரட்சிப்பு ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிச்சிட்டார். இப்ப நமக்கு என்ன இருக்குது? பாவத்தோடு போராட்டம். என்ன கவனிங்க, 80 வயது நிரம்பின வயோதிபருக்கும் கூட பாவத்தோடு போராட்டம் இருக்கு. ஏன் அதிகமாக போவார்? நாம் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் வரைக்கும் நாம் ஒவ்வொருவருக்கும் பாவத்தோடு போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு. நான் சொன்னது போல உள்ளே தோட்டு போனவன் வெளியையும் தோட்டு போனான். உலகத்துல எத்தனோ விதமான போராட்டங்கள் இருக்குது. ஹலோ, உலகத்துல பலவிதமான போராட்டங்களை நாம் பார்க்கிறோம், பலவிதமான போராட்டங்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நமக்கு இருக்கிற மிக முக்கியமான போராட்டம் என்னவென்றால், நமக்கு இருக்கிற போராட்டம் என்னவென்றால் பாவத்துக்கு விரோதமான போராட்டம். இதுல நாம தோற்று போயிட்டோம் என்றா நாம் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும். பாவத்தை மேற்கொள்ளுறதுக்கு நாம பாடுபடணும், பாவத்தை மேற்கொள்ளுகிற பலத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பாவத்தை மேற்கொள்ளுகிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நாம் பாவத்தை சேவிக்க கூடாது. ஒரு காலத்திலே பாவத்துக்கு, ஒரு காலத்துல அந்தகாரமாக இருந்தோம், இல்ல அமாவாசையாக இருந்தோம், ஆனா இன்றைக்கு நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அவை பழைய சாயங்கள் நமக்குள்ள தொடரக்கூடாது, கடந்த கால பாவங்கள் அதை நிலக கூட நம்முடைய வாழ்க்கையில காணக்கூடாது. ஆகவே நமக்கு இப்பொழுது இருக்கிற போராட்டம் என்ன? பாவத்துக்கு விரோதமான போராட்டம். இந்த போராட்டம் நாம் சாகும் வரைக்கும் இருக்கும். பாரு, நான் சொல்றேன் கேளுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாகும் வரைக்கும், மரிக்கும் வரைக்கும் பாவத்தோடு போராட்டம் உண்டு, போராட்டம் உண்டு, போராட்டம். இதைத்தான் நான் நிகழ்கால ரட்சிப்பு சொல்றேன். பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் 12:2.
எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற,
உங்கள் ரட்சிப்பு நிறைவேற
பிரியாசப்படுங்க.
உங்கள் யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தை? ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்கு. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுறாரு, எழுதுகிறாரு, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற. We have to accomplish our salvation by the grace of God. நம்முடைய ரட்சிப்பு பூர்த்தியாகணும், முழுமையாகணும். சோ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் என்று சொல்றது சரி, இது சொல்லப்போ நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது சரி. ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எப்படி? கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். இந்த மீட்டையும் நான் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கிறேன். என்ன தெரியுமா? பாவத்தோடு எனக்கு போராட்டம் உண்டு, அந்த பாவத்தின் மேல வெற்றி ஆண்டவர் இயேசு எனக்கு தருகிறாரு. ஆகவே இது நிகழ்கால ரட்சிப்பு. ஆகவே உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள், உங்கள் ரட்சிப்பு பூர்த்தி அடைய, உங்கள் ரட்சிப்பு முழுமையடைய என்ன சொல்லு? பிரயாசப்படணும், போராடணும், முயற்சிக்கணும். இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே இது என்ன? இது நிகழ்கால ரட்சிப்பு. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நான் முதல் சொன்னேன், கடந்த கால ரட்சிப்பு, அது பாவத்தின் தண்டனை இருந்து நமக்கு விடுதலை. இது இப்ப நிகழ்கால ரட்சிப்பு. இது இஸ் கோயிங் ஆன், இஸ் ஆன் கோயிங் ப்ரோசஸ். இது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நிகழ்கால ரட்சிப்பு பாவத்தோடு நமக்கு போராட்டம் உண்டு. அடுத்தது என்ன தெரியுமா? எதிர்கால ரட்சிப்பு, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நமக்கு விடுதலை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது கடந்த கால ரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பை பெற்று, நிகழ்கால ரட்சிப்பாகிய பாவத்தின் போராட்டத்தில் வெற்றி பெற்று தேவராட்சியத்தில் பிரவேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? பாவத்தின் பிரசன்னத்தில் இருந்தே விடுதலை. என்ன கவனிங்க, இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் பாவ காத்த நாம சுவாசிக்க வேண்டியதான் இருக்கு. எங்கு பார்த்தாலும் பாவம். பாவம் செய்யறதுக்கு ஒரு போதனை தேவையில்லைன்னு நான் போன வாரம் சொல்லியிருக்கேன். பரிசுத்தமாய் வாழத்தான் போதனை நமக்கு தேவை இருக்கு. போதகரும் வேண்டும், நமக்கு போதனையும் வேண்டும். இதை கவனிங்க. ஆகவே பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை எங்க தெரியுமோ? ஹலோ, எங்க? தேவனுடைய ராஜ்யத்தில், பரலோகம். ஏன் தெரியுமா? பரலோகத்துல என்ன இல்ல? பாவம் இல்ல. சொல்றது உங்களுக்கு புரியுதா? பரலோகத்துல என்ன இல்ல? பாவம் இல்ல. அங்க என்ன இருக்குது? எனக்கு பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே எனக்கு பூரண விடுதலை ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுவாரு, மகனே மகளே, உலகத்துல இருக்க நாளெல்லாம் பாவத்தோடு போராடினா இல்லவா, இனிமேல் உனக்கு அந்த போராட்டம் இல்ல, அந்த போராட்டத்தை நீ வெற்றி பெற்று விட்டாயா, என்னோடு இருக்கார், ராஜ்யத்துக்கு வந்து விட்டார். அந்த பிரசன்னமே, பாவத்தின் பிரசன்னமே உனக்கு இருக்காது, பாவத்தின் போராட்டமே உனக்கு இருக்காது, பாவத்தை நீ பார்க்க முடியாது, பாவத்தை குறித்து யோசிக்க முடியாது, பாவத்தை நீ கேட்க முடியாது. ஏனால் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே விடுதலை. அது எங்கே என்றால் தேவன் ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில தான் பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நமக்கு. ஆகவே அது எதிர்கால ரட்சிப்பு, அது கடந்தகால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, அல்லது எதிர்கால ரட்சிப்பு, மூன்று விதமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது எப்பொழுது நாம் மறுபடியும் பிறக்கிற பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும் பொழுது இதை நாம் பெற்று. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இவைகளை குறித்து நாம் கவனிக்கோடு, ஒருவர் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணப்பட்டான், ஒருவர் மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்பட்ட ஜனத்தினாலும் ஆவியினால் பிறந்தால் ஒழிய தேவன் ராஜ்யத்தில் பிரவேசி. ஆகவே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நான் சோதனம் ஒன்றேன். பாவத்தோடு போராட்டம் உள்ள நாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராய் இயேசு நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டு. படிங்க ஒரு வசனத்தை, 7 அதிகாரம், ரோமர் 7 அதிகாரம், எடுத்துக்கொள்ளுங்க, ரோமர் 7 அதிகாரம், அதில் ஒரு முக்கியமான வசனத்தை நான் பார்க்கவில்லை. அந்த 6, 7, 8 அதிகாரங்களை நீங்க வாசிச்சு கூட நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை எங்களுக்கு குறித்து நம்ம விவரிப்போம். 7 அதிகாரம் படிங்க, 23 வசனத்தை பாருங்க, 7:23
என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற
வேறொரு பிரமாணத்தை அவயவங்கள் இருக்க காண்கிறேன். பீப்புள் யூ ஷுட் பி நோ தட் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலாக்கும். ஒரு பாவ பிரமாணம், ஹலோ, நாம் இதை அறியாமல் இருக்கலாம், ஆனா உண்மை என்னவென்றால், நிதர்சனம் என்னவென்றால், பாவ பிரமாணம் நம்முடைய அவயவங்களில் கிரியை செய்யும். ஹலோ, சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாவ பிரமாணம் நம்முடைய அவயவங்களில் கிரியை செய்யும். அவர்தான் பவுல் சொல்றாரு, முன்பு அநீதிக்கு உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுத்தீங்களே, இப்பொழுது நீதிக்கு உங்களுடைய அவயவங்களை ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணிங்கள். அவைதான் நான் போன முறை சொன்னேன், நம்முடைய அவயவங்களை அடிக்கடி சர்வாங்க தகன பலியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறது, ஒப்பு கொடுக்கிறது பாவத்தின் மேல வெற்றி பெறதுக்கு ஒரு வழியாகும். ஆண்டவுடைய இது பரிசுத்த ஆராதனை, ஆராதனை மறுபக்கம் சொல்லியும் பவுல் எடுக்கிறார் இல்லையா? சரி, ஆகவே பாவத்துக்கு பாவ பிரமாணம் ஒன்று என் அவயவங்களிலே போராடி கொண்டிருக்கிறது. அடுத்த வருஷத்தை சொல்றாரு, நிர்பந்தமாக எனக்குள்ளும் ஒவ்வொருவருக்கும், ஆதாமின் வழியிலே வந்த ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த பாவ பிரமாணம் நம்முடைய அவயவங்களிலே போராடி, நம்முடைய கண் பார்க்க கூடாத விதமாக பார்க்குது, நம்முடைய நாவு பேசக்கூடாத விதமாக பேசுது, ஆகவேதான் நம்முடைய இருதயம் சிந்திக்க கூடாதவர்களெல்லாம் சிந்திக்குது, ஆகவே நம்முடைய கால்கள் போகக்கூடாத இடங்களுக்கு போகுது, ஆகவேதான் நம்முடைய கைகள் செய்யக்கூடாதவர்களை செய்யுது, ஆகவேதான் நம்முடைய செவிகள் கேட்க கூடாதவர்கள் கேட்க விரும்புது. பட் அதை சொல்லணும், நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். We are chosen people. We are elected and selected by God. It is a privilege. God, it is true and truth. ஆனா நான் சொல்றது கவனிங்க, சொல்றது கவனி, நம்முடைய அவயவங்களிலே பாவ பிரமாணம் இருக்குது, ஆகவேதான் நாம பாவம் செய்கிறோம். ஆகவே அப்போஸ்தலன் பவுல் நிர்பந்தமான மனுஷனா, இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்க கூடும்? அதோட நிறுத்த இல்ல, அடுத்த வருஷத்தை பாருங்க. இந்த 7 அதிகாரம் முழுவதும் பாவ பிரமாணத்துக்கு விரோதமான போராட்டத்தை குறித்து சொல்லிட்டு, இப்பந்தமான மனுஷன் யார் என்ன இந்த மன சரித்திருந்து விடுதலாக்க முடியும் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நான் சோதரிக்கிறேன் என்று சொல்லி போட்டு. 8 அதிகாரத்திலே நீங்க வாசினா, 8 அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து, வெற்றி உள்ள வாழ்வு எப்படி, இயேசுவின் நாமத்திலே ஆவினாலே பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கிற வெற்றி உள்ள வாழ்வை, பாவத்தின் மேல வெற்றி, பாவ பிரமாணங்களில் வெற்றி, விசுவாசிக்கு தோல்வி, அப்படிப்பட்ட வழிமுறைகளை குறித்து எட்டாம் அதிகாரத்தில் முழுக்க முழுக்க எழுதுறாரே கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம், ஐயோ இந்த பாவத்தை நான் விழுந்துட வேண்டும், ஐயோ இந்த பாவம் அப்படியெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே நமக்கு வெற்றி உடன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற தன் அனுபவத்தை சத்தியமாக எழுதி தேவாவுடன் இணைந்து இசைந்து நமக்கு எழுதி வைத்திருக்கார். என்னவென்றால் தேவ ஆவியினாலே கர்த்தராய் இயேசுவின் பலத்தினாலே பாவத்தின் மேலே நமக்கு வெற்றி உண்டு. ரட்சிக்கப்பட்ட அவனுக்கு பாவத்தின் மேலே வெற்றி இல்லை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேலே வெற்றி உண்டு. அவங்க பாவத்திலே கிடக்கிறார், நாம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு? பல்லவ ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது. ஆகவே யார் தேவ ராஜ்யத்துல பிரவேசிப்பான்னு சொன்னா பேசிட்டே போல வேற போகுது. யார் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்கிறார் சொன்னால் மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். யார் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும்? மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள் மாத்திரம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரம். நம்பர் டூ, யார் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும்? இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போமே. ஸ்தோத்திரம் போதும். ஏழாம் அதிகாரம் 21 வசதி வாசிப்படி.
பரலோகத்தில் இருக்கிற
என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி அப்படி
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை.
பாருங்க, முதலாவது யாரு? மறுபடியும் பிறந்த அனுபவம் உள்ளவர்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார். நம்பர் டூ, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பல்லவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி இயேசுவே 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 ஆண்டவரே என்று சொல்றவன் அதுல யார் இந்த வார்த்தையை சொல்றது? இயேசு சொல்றாரு. யாருக்கு இந்த வார்த்தை? நமக்கு தான். ரட்சிக்கப்பட்டுடும், சரி, மறுபடி பிறந்துட்டோம், அடுத்த நெக்ஸ்ட். ஹலோ, ரட்சிக்கப்பட்டுடும், மறுபடி பிறந்துடும், அடுத்தது என்ன? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய வாழ்வின் பிரதான நோக்கம். பாரு, இயேசுட வாழ்க்கை என்ன? டோட்டலாக பார்த்தா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய வாழ்க்கையா இருந்தது. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன். இயேசுவோட அருளிய 17:3 பூமியிலே நான் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். எப்படி மகிமைப்படுத்தினேன்? நீர் எனக்கு நியமித்த அனைத்தை நான் செய்து முடித்தபடியால் உம்மை நான் மகிமைப்படுத்தியிருக்கேன். ஆகவே இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே பிதாவின் சித்தத்தை செய்கிற பொழுது தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். அதை விட்டு ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும், ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்ம சொந்த சித்தத்தை நிறைவேற்ற, நம்ம சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவோமாக இருந்தால் கர்த்தருடைய நமக்கு பங்கு இல்லை. ஆகவே முதலாவது யார் தேவராஜ்யத்தில் பிறந்த? முதலாவது மறுபடியும் பிறக்கிற அனுபவம் உள்ளவளாக இருக்கும். நம்பர் டூ, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவளாக இருக்கும். இதுக்கு நாம் என்ன செய்யணும்? அடிக்கடி ஆண்டவரிடத்தில் போய் மன்றாடணும், ஜெபம் பண்ணோம், நம்மளை அர்ப்பணித்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னப்பா, என்னை குறித்து உங்களுடைய நோக்கம் என்ன, நான் என்ன செய்ய சித்தம், ஆண்டவரே உங்களோட வழிகளை எனக்கு போதி, கர்த்தாவே உங்களோட வழிகளை எனக்கு போதி. எனக்கு கவனிங்க, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு வாழ வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமில்ல தேவனோடு நாம வாழ்றது, ஏழு நாளும் நாம் தேவனோடு வாழணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வுக்கு தான் ஆவியானவர் அறைகூவல் விடுக்கிறார். இன்னைக்கு பலர் என்ன தெரியுமா, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஞாயிற்றுக்கிழமை பைபிளை தூக்கிட்டு சேர்ச்சிக்கு வந்து பாட்டு பாடிட்டா போதும் ஸ்தோத்திரம். சில பேருக்கு பைபிள் கொண்டு வரதே கஷ்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது, இது ரொம்ப பரிதாபம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நம்ம ஆண்டு விட வர்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. மிச்சம் ஆறு நாளும் எங்க போறோம், என்ன செய்யறோம், இயேசு எங்க, நாம எங்க, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு எங்க இருக்குது, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்குது, இப்படிப்பட்ட வாழ்வில எப்படி தேவனுடைய நோக்கத்தை சித்தத்தை திட்டத்தையும் அறிகிறது? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தேவனை தேடுற ஒரு மனுஷனுடைய வாழ்வில தேவன் எப்படி தன்னுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் சித்தத்தை வெளிப்படுத்த முடியும்? காலை எழுப்புனா மாலை வரைக்கும் எங்க போறது, எதை செய்யறது, எதை வாங்குறது, எதை விற்கிறது, எதை தின்றது, எதை உடுக்கிறது, எங்க ஆடுக்கு கோல் பண்றது, எதை காய்க்கிறது, எதை சேர்க்கிறது, எங்க போடுறது, எங்க வைக்கிறது, இதை குறிச்சே யோசித்து கொண்டிருந்தா, இப்படியே சிந்திச்சு கொண்டிருந்தா எப்படி தேவனுடைய நோக்கத்தை நமக்கு அறிவிக்கிறது? எட்டாம் அதிகாரம் ரோமர் கடிதம் எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டு விதமான சிந்தை குறித்து சொல்லப்படுது. ஒன்று ஆவியின் சிந்தை, மற்றது மாமிச சிந்தை. ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம், மாமிச சிந்தை மரணம் என்று எடுத்துக்கோ. மாமிச சிந்தை மரணம். அப்போ சொல்றார் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக இருக்கிறது. நீ நானும் அப்படி சொல்ல முடியுமா? பீப்பிள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடி பிறந்திருக்கிறோம், கத்தருக்கு ஸ்தோத்திரம், தப்பி பிழைச்சிருக்கிறோம், ஸ்தோத்திரம். அந்த ரட்சிக்கப்பட நமக்குள்ள இன்றைக்கு என்ன சிந்தை இருக்குது? எதை குறித்து யோசிக்கிறோம்? நம்முடைய இருதயத்தின் விருப்பம் என்ன? நம்முடைய உள்ளார மனுஷரின் நோக்கம் என்ன? எதற்காக நாம வாழுகிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? நம்ம மனசாட்சியை தொட்டு கேட்போமா? பாருங்க, நீங்க கேட்கறது எனக்கு சேர்த்துதான் போதிக்கிறேன், ஸ்தோத்திரம். நான் கேட்கலாம், கேட்கா போலாம், ஆனா ஒரு நாளைக்கு எல்லாரும் ஆண்டவரே கணக்கு. The life is a gift of God. Don't try to waste your life which is given by the Lord. தேவனால உனக்கு கிருபையாக அருளப்பட்டிருக்க இந்த வாழ்க்கையை வீணாக்கிறார். என்ன வாழ்க்கை ஒரு தரம் தான் பாரு, அதுவும் ரட்சிக்கப்படுத்தும் எத்தனையோ வருஷத்தை கடத்திட்டோம். இப்ப ரட்சிக்கப்பட்டு தப்பி பிழைச்சிருக்கிறோம். சில பேர்த்த கையில தப்பி பிழைச்சு சில பேர்த்த கையில தூங்கிடுகிறது. என்ன தூங்க? சர்ப்பம் தூங்குது. சில பேருக்கு உதர விருப்பம் இல்லை, பிடிச்சிட்டே இருக்கிறான். உலகம் இந்த சர்ப்பத்தை பிடிச்சதே இருக்கலாம், உதர விருப்பம் அக்கறியில உதரம் பிடிச்சதே இருக்கலாம். பாரு, கவனம் கடிச்சு நஞ்சு உடலெல்லாம் பரவி சாகாதபடி அதுக்கு முதல்ல மனம் திரும்புறது ஞானம். தேவனுடைய சித்தத்தை சேர்வதாக இருக்கும். அப்போ சொன்ன போறாரு, எங்க போறாரு? தமஸ்குக்கு போறாரு, வேகமாக போறார். எங்கேப்பா போறா? கிறிஸ்தவர்களை கட்டி போட போற, அதிகாரத்தோட போறாரு, கூப்பிட்டு போறா. திடீர்னு பார்த்தா மத்தியான வேளையில, இங்கதான் சூரியன காலையில, அங்க பாத்தீங்கன்னா மத்தியான வேளையில மிகவும் பிரகாசமான ஒளி, சூரியனை விட அதிகமான ஒளி. ஹலோ, சூரியன் மத்தியான வேளையிலே, மத்திய கிழக்கு நாடுல சூரியன் எப்படி பிரகாசிக்கும் மட்டும் நமக்கு சொல்லவே தேவை. அப்படியானா மத்தியான வேளையில அவன் கண்ட வேரொளி அந்த சூரிய பிரகாசத்திலும் அதிகமாக இருந்திருக்க. அப்படியான எப்படி அதை காண்றது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுது. அந்த பேரொழியினால மூன்று நாளா கண் பார்வை இல்லை. அனனியானுக்கு இந்த சீசன் வந்து ஜெபிக்க அவன் கண்கள் இருந்த செதில்கள் விளை. இன்றைக்கு பலருக்கு கண்கள் இருக்க செதில்கள் விளையில். அவன் இயேசுவை இன்னும் அவங்க தரிசிக்க முடியாம இருக்க. பலருக்கு பாரம்பரியம் என்கின்ற செதில் இருக்கு. நான் அவன், நான் கிறிஸ்தவன். நான் இப்ப சொன்னது போல கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், அதான் பாரம்பரியம் இருக்கு. சிலருக்கு பண ஆசை என்ற செதில் இருக்கு, சிலருக்கு உலக ஆசை என்ற செதில் இருக்கு, சிலருக்கு சித்திபம் என்ற செதில் இருக்கு, பலருக்கு பல செதில். இவைகள் கண்களை மறைச்சு கொண்டிருக்க முடியாத அவங்க மெய்யாக ஆண்டவரை காண முடியும். ஆகவேதான் இந்த பிரபஞ்சத்தை தேவனா அவருடைய கண்களை கூடாக்குறான் என்று எழுதப்பட்டு பலருடைய கண்கள் கூட இருக்கு. ஆண்டவர் இயேசு 23 மதிகாரத்தில் சொல்றாரு, மதிகடரே குருடரே என்று டைரக்டாக சொன்னார். ஆறு பரிசேர பார்த்து என்ன தெரியுமா? அவங்களுக்கு பாரம்பரியம் என்கின்ற செதில் அவருடைய கண்களை மறைத்துக் கொண்டிருந்த முடியாது. இயேசு டைரக்ட் மதிகடரே குருடரே, கூடனுக்கு கூடன் வழிகாட்ட முடியுமோ சொன்னா இயேசு சொல்றாரு. வேகமாக சீறி போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவரை தரிசிக்கிறாரு. அவன் ஆண்டவர் இயேசுவோடு பேசும் பொழுது அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா? ஆண்டவரை தரிசிச்சுட்டார், கண்கட பார்வை இழந்துட்டார், இந்த கிறிஸ்தவர்களை கட்டி போடத்தான் போறான். ஆனா இயேசுவை சந்திச்ச உடனே அவன் கேட்கிற என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும். ஹலோ, வேலைக்காக ஜபீங்க, வேணுமென்ற வீட்டுக்காக ஜபீங்க, நல்ல சாப்பாட்டுக்காக ஜபீங்க, பிள்ளைகளுக்காக ஜபீங்க, எதிர்காலத்துக்காக ஜபீங்க. உங்களோட தேவையில் எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க, தப்பில்ல. ஆனா மறந்துட கூடாது. மனதில் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே உம்முடைய சித்தம் என்ன? So we have to pray earnestly. இதுவரை நீங்க இப்படியான ஜெபத்தை செய்யாதிருந்தால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், சத்தியத்தை போதிக்கிறேன், தயவு செய்து இனிமேல் ஆண்டவரே ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே உம்முடைய சித்தம் என்னப்பா, எனக்கு வெளிப்படுத்துங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. நாம் ஜெபிக்க 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 ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்க ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாது. இயேசு நமக்கு என்ன கற்பித்த ஜெபத்தில் என்ன சொல்றாரு, பல்லவத்திற்கு எங்கள் பிதாவுடைய நாமும் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இந்த ஜபத்தை தகுதி செய்யறதுக்கு தகுதி உள்ளவ யார் தெரியுமா? தேவ சித்தத்தை செய்யறவன் தான் இந்த ஜபத்தை செய்யறதுக்கு தகுதி. ஏன் தெரியுமா? எந்த வாழ்வில் தேவ சித்தம் செய்யப்படாமல் அடுத்தவன் வாழ்வில் தேவ சித்தம் செய்யப்படுவது மட்டும் எப்படி ஜபிக்கிறது? அது ஒரு மாய்மான ஜபம் அல்லவா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஹலோ, நான் சொல்றது நீங்க சிந்திக்கிறேன். உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருது, உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதுன்னு சொல்லி இயேசு ஜபிக்க கட்டி கொடுத்தாரா இல்லையா? என்ன சொல்றீங்க? சொல்றது சரியா? அப்படியானால் என்னுடைய வாழ்வில் உன்னுடைய வாழ்வில் தேவனுடைய சித்தம் செய்யப்படாமல் இந்த ஜெபத்தை எப்படி செய்யறது? அப்படி நாம செய்தால் நமக்கெல்லாம் இது மற்றவர்களுக்கு ஆண்டு சொன்னது மாதிரி இல்ல போயிருப்பது, ஒரு போலியான ஜெபம் போகுது. ஆகவே ப்ரொமினன்ட் திங் இன் அவர் லைஃப், நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான காரியம் தேவனுடைய சித்தம். இன்றைக்கு பல இட சபைகளிலே இருக்கிற காரியங்களும் தான் இன்னைக்கு இதான் கத்திரும்ப வேதனைப்பட்டேன். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஊழிய சபைகள் கூட தேவனுடைய சித்தம் என்னது தெரியாம சபைகள் உடைஞ்சு துண்டு துண்டாக போகும். ஆண்டவருடைய சரீரம் பிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு. என்ற அழைப்பு என்ன? என்ற ஊழியம் என்ன? ஆண்டவர் இதை எனக்கு சொன்னாரா? இது தேவனுடைய சித்தமா என்பதை அறிந்து உணர்ந்து ஜெபிக்கிற மனுஷன் எங்க? ஜெபித்து செய்கிற மனுஷன் எங்க? ரெண்டு பாட்டு பாட தெரியும், பிரசங்கம் கூட தெரியும், உடனே சபை ஆரம்பிச்சு. அது யாரோ ஒரு ஸ்பீக்கர் சொல்லியதான் உடனே பிடிச்சது. நான் சொல்றேன் கேளுங்க, உங்கள் அழைப்பை முதலாவது தேவன் உங்களுக்கு சொல்லுவாரு. மட்டுமல்ல, வேறு ஒரு சில தேவ மனுஷர்களால உங்களோட அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணுவார். God's method. அழைப்பை குறித்து தேவன் முதலாவது உங்களோடு பேசுவாரு. அதே நேரத்தில் வேறு சில தேவ மனுஷர்கள் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுவாரு, உறுதிப்படுத்துவார். ஆகவே மாமிச எண்ணங்களிலே நாம காரியம் நடப்பித்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு இருக்கிறது குறித்து வேதனைப்படாமல் எப்படி இருக்கு? அவர் சொல்ற கேளுங்க, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே ஊக்கமாக செபிக்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? சொல்லாத ஒன்றை நான் செய்து என்ன பிரயோசனம்? சொல்ல ஆண்டவுடைய சித்தம் இல்லாத ஒரு காரியத்திலே என் லைஃபை நான் இன்வெஸ்ட் பண்றதுல என்ன நன்மை இருக்கு? தேவன் சொல்லாத ஒரு காரியத்திலே நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பது எதற்கு? ஆகவே நாம செபித்து தேவ சித்தம் தெரிஞ்சுட்டா முழுவதும் அதில் நம்மை அர்ப்பணித்து விடுறவன் தேவ மனுஷன். இன்றைக்கு நீ நிற்கிற உடம்பு ஊழியம் தேவனை சித்தம் தெரிஞ்சிட்டியோ கண்டுபிடிக்கிறியோ முழுவதுமாக உன்னை அர்ப்பணம் செய்து முழுவதுமாக உன்னை ஒப்பு கொடுத்து விடு. ஆகவே இதுதான் தேவனுடைய நோக்கம், இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை மறந்துடார். தேவனுக்கு பயன்படாத இந்த வாழ்வு எதற்கு? ஒரு நாளைக்கு செத்து போறோம், ஒரு நாளைக்கு சாக போறோம். தேவனுக்கு பயன்படாத இந்த வாழ்வு எதற்கு? ஆண்டவரை பாடாத நாவுகள் எதற்கு? தேவனை புகழாத வாய் எதற்கு? ஆண்டவரை சிந்திக்காத, தேவன வார்த்தைகளை தியானிக்காத இதயம் எதற்கு? ஆண்டவருக்காக நடக்காத கால்கள் எதற்கு? தேவனுடைய பணியை செய்யாத கைகள் எதற்கு? ஆண்டவருடைய வசனத்தை பார்த்து வாசிக்காத கண்கள் எதற்கு? தேவனுக்கென்று வாழாத வாழ்க்கை எதற்கு? ஒரு நாளைக்கு செத்து போறோம். ஆகவே நான் சொல்ற தோழா, நான் சொல்றத கேளு. தங்கச்சி அக்கம்மா, நான் சொல்றத கேளு. தேவன் உனக்கு தந்த வாழ்க்கையை சரியாக பயன்படுத்து. இனி ஒரு தடவை உனக்கு திரும்பி வரா, போன காலம் எல்லாம் போயிட்டு திரும்ப இந்த லைஃப் உனக்கு தரவே தராது, வரவே வராது. ஆகவே நான் சொல்றது கேளுங்க, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். தேவ சித்தத்தை செய்யறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யத்திலே அதிகமான பாடுகள் உண்டு, உபத்திரவங்களும் உண்டுதான். அதுகளை குறித்து நான் பேச நேரம் போடும். ஆனால் தேவ சித்தத்தில் அனுபவிக்கிற பாடுகள் வேதனை, பாடுகள் வேதனைகள் எல்லாம் தேவன் ராஜ்யத்திலே நமக்கு மகிமையாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவேதான் இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆகவே தேவ சித்தத்திலே பாடம் அனுபவிக்கிறாயா கலங்காது, தேவ சித்தத்துல கண்ணீர் விடுகிறாயா கலங்காது. மற்றும்படி மாமிச பிரகாரமாக நாம விடுற கண்ணீர்ல தேவ துருத்திரை இருக்கும் சொல்லி எனக்குண்டா வேதத்துல தெரியல. சரி போகட்டும். நம்பர் 3, யாரு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பார்? வாசிப்போமே. படிக்கும். மத்தேயு 5:19-20 படிங்க. மத்தேயு 5:19-20 சக் 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 தேரும் சீக்கிரப்படி.
ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனிதருக்கு போதிக்கிறவன் பரலோராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
வேதபாரகர் பரிசேர் என்பகூடிய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோராட்சியத்தை பிரவசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யார் சொல்றது? ஆண்டவரே. முதலாவது நாம பார்த்தோம், மறுபடி பிறக்காதவர்கள் தேவர் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. இரண்டாவது நாம பார்த்தோம், பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்கள் தேவர் ராஜ்யத்திலே பரலோராட்சியத்தை பிரவேசிக்க முடியாது. நம்பர் 3, மூணாவது என்ன தெரியுமா? வேதபாரகர் பரிசேர் என்பகூடிய நீதியிலும் பார்க்க உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோராட்சியத்திலே பிரவேசிக்க மாட்டேன். ஹலோ, யாருக்கு இந்த வார்த்தை? நமக்கு தான். நீதியின் வசனத்திலே நமக்கு ஒரு குருபம் இருக்கும். நீதியாக தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு ஒரு பிடிப்பு இருக்கணும், பட்டிருக்கணும். வசனத்தை மனுஷர்கள் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது, தாரதாரையால் கண்ணீர் படியும். ஏப்பா அழுகிறார்? வேலை இல்லை, வீடு இல்லை, சல்ல சாப்பாடு இல்ல, பிள்ளைகள் படிக்கல, தப்பில்ல, அழுகு, கேளு, கத்து செய்வார். ஆனா இங்க ஒரு மனுஷன் அழுகிறார். எது தெரியுமா? மனுஷர்கள் மற்றவர்கள் உம்முடைய வார்த்தையை கை கொண்டு நடவாதபடியால் ஆண்டவரே நான் இதே முறையில் அழுகிறேன். எப்படி? தேவ மனுஷன், தேவ மனுஷன். சபையில் இருக்கிற மற்றவர்கள் சத்தியத்தின்படி நடக்காமல் இருக்கிறார்களா, அவர்களுக்காக கணிபடி செபிக்கிறது தேவடியது. அவர் அப்படி செய்யறார், இவர் இப்படி செய்யறார் சொல்லி நோட்டீஸ் போடுறதெல்லாம் தேவ பண்டத்தில் அல்ல. ஒருவர் தவற பப்ளிக் பண்றது அது தேவ பண்டத்தில் அல்ல. ஒருவர் தவறு வர்றான் நமக்கு தெரியுதல்லவா, அவனுக்காக நாம் முதலாவது ஜெபிச்சிருக்கோமா? அப்படியே நாம என்ன ஆவியோடு பேசுறோம், என்ன நோக்கத்தோடு நாம கதைக்கிறோம்? அவர் தவறு செய்யறது உண்மை, இட்ஸ் ஓகே. பட் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? நம்முடைய பொறுப்பு என்ன? முதலாவது நாம் அந்த நபருக்காக நாம மன்றாடணும். ஆண்டவரே இப்படியாக இருக்கிறத நான் கேள்விப்படுறேன், இப்படி நடக்கிறத நான் பாக்குறேன், கத்தாவை சந்தையும் ஆண்டவரை உணர்த்தும். ஆண்டவர் உணர்வுல இருந்து முதலாவது நாம் ஆண்டவரத்தில் மன்றாடணுமே. அப்படி அவன் திறந்து பொழுது உண்ட ஜெபத்துக்கு பதில் உண்டு. கத்தர் உன்னே ஆசிர்வதிப்பாரு. அதை விட்டுட்டு அவர் செய்யறது தப்பு, ஓகே, அதை எடுத்து போஸ்ட் போட்டு விட்டா, அதை எடுத்து நாலு பேருக்கு சொன்னாலோடய நம்முடைய ஆவி அமராது. அதை பப்ளிசிட்டி பண்ணினால் ஒழிய நாம அடங்க மாட்டோம். முதலாவது அவர்களுக்காக ஜெபிக்கிறது. தவறு செய்யறவன் திருந்தணும், அது ஒரு பக்கம் இருக்கு. அதை நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படிப்பட்டவர்களுக்காக முதலாவது நாம் மண்டாடணும், ஜெபிக்கணும். நம்ம செய்யற ஜெபத்தை கேட்டு அந்த மனுஷன் ஆண்டு சந்திச்சு உணர்த்தி திருத்திட்டாருடா, சோதர சத்தர் அந்த மனுஷரை நாம் ஆதாயப்படுத்திக் கொண்டுமே ஆண்டவர் நாமத்தும் பயமாட்டார். சோ வேத பகர் பரிசீலோட அநீதியிலும் நீதியிலும் பார்க்க உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கப்பட்டேன்னு சொல்லி சொன்னாரு. படிங்க மத்தே 23:23 சக் 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 வாசிங்க. மத்தே 23:23 வாசிங்க.
மாயக்காரராகிய
வேதபாரகரே பரிசேர
உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்துழாமலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம்
வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் கொடுத்து
நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய
நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவர்களாகிய
நீதியையும் ரத்தத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க.
வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் கொடுக்கணும். இட் இஸ் ட்ரூ. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டு விடாதிருக்கும். நல்லா கவனிங்க. இவங்க ஒரு பக்கத்தை பிடிச்சிட்டு மறுபக்கத்தை அநேக பாருங்க, நான் சொல்றத கவனிங்க. கேட்கிற செவிகளை நமக்கு நம்முடைய காதுகளை கத்தர் விருத்த சேதனம் பண்ணினா நலமா இருக்கும். அவைகளையும் செய்ய வேண்டும், இவைகளையும் விட்டு விடாதிருக்கும். நாம் என்ன அநேக நாம் என்ன செய்வோம்? ஒரு பகுதிகளையே உறுதியாக பிடிச்சுக்கொள்றோம், ஒரு பக்கத்தையே உறுதியாக பிடிச்சுக்கொள்றோம், மறுபக்கத்தை லூஸ் பண்ணி விடுறோம். இது நம்ம ஆவிக்குறி தேவப்பிள்ளை செய்யற மிகப்பெரிய தப்பு. வி ஷுட் பீ பேலன்ஸ். சத்தியம் எல்லாம் சத்தியம் தான் ஐயா, வசனம் எல்லாம் வசனம் தான். ஒரு சில வசனத்தை மாத்திரம் பொறுக்கி பிடிச்சு கொண்டு இதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துல பல சில டினோமினேஷன் உருவாகினதே இந்த தப்புல தான். இன்னைக்கு 7 நாள் என்ன செவன் டே அட்வென்டேஷன் வந்தது, அது எப்படி வந்தது? 7ஆம் நாள் கொள்கையில் இருந்து வந்தது. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபையில் எங்க இருந்து பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ள அதை வச்சு பெந்தேகோஸ்தே பேப்டிஸ்ட் சர்ச் நிலைப்பட்டது, அது எப்படி வந்தது? ஞானஸ்தானத்தை முக்கியத்துவம் கொடுத்து பக்கியப்படுது, ஒன்றுதான் சீரகத்திலும் வெந்தயத்திலும் தசோபா கொடுத்துட்டு விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க. அப்படியா? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க. ஆனா சீரகத்திலும் வெந்தயத்திலும் வெந்தய சீரகத்தில கூட என்ன பழைய பாட்டுல நீங்க உங்களுடைய விளைவின் என்ன விளைவில் எல்லாவற்றிலும் ஹலோ தோட்டம் வச்சிருக்கீங்க, பாவம் வச்சிருக்கீங்க, வட்டமர இனத்தை என்ன வச்சுட்டாலும் அதுல எல்லாத்திலும் தசோபாவம் கொண்டுடும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த சீரகத்திலும் வேற என்ன வெந்தயத்திலும் ஆண்டவர் தசோபாக்கி இந்த ஆண்டவர் சமைக்க போறாரு. பின்ன எதற்கு அதை கொண்டு சொன்னார்? வெந்தய சீரகம் எல்லாத்திலும் தசோபா கொண்டு வா, எங்க ஆலயத்துல கொண்டு போய் பண்ட சாலைக்கு கொண்டு வா, ஆலயத்தை கொண்டு வா, எல்லாத்தையும் கொண்டு வா, முதற் பலனை கொண்டு வா, முதற் பலன் மரத்துல பழம் பழுத்திருக்கா முதல் பலனை கொண்டு வா, வயல்ல நெல் விளைஞ்சிருக்கா முதல் பலனை கொண்டு வா, நீங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் வித்துரு கடைசியல் இல்ல, முதல் பலனை கொண்டு வா, முக்கியமானதை கொண்டு வா, எங்க ஆலயம். அப்ப நான் அவனை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா ஏன் இந்த சீரகம் நச்சீரகம் பழங்கள் வெந்தயங்கள் எல்லாத்திலும் தசோபாங்கம் கொண்டு சொல்லி கொண்டு ஏன் சொன்னாரு? ஆண்டவர் எதை கொண்டு வந்து சொன்னாரு சொன்னா, அங்க ஆலயத்துல யார் இருக்காங்க தெரியுமோ? ஆலயத்துல வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை கொடுக்கணும் சொல்லி ஆண்டவர் அந்த நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கார். அதுதான் இதுதான் அதுல தாற்பயம். பின்ன நச்சீரகம் வெந்தயமும் பரலோகத்துக்கு போக போற இல்லை, இங்க பூமியில் இருக்க தேவ ஊழியர்களுக்கு அதை கொடுக்கும் சொல்லி ஆலயம் நடக்க ஆலயத்தை நிர்வகிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் வகுத்த வழி அது, தேவ நியமித்த திட்டம் இது. அது மாத்திரம் இல்ல, அவைகளை நாம நிறைவேற்றும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை நாம நிறைவேற்றுகிறோம், அப்பொழுது தேவன் நம்முடைய கொள்கைகளை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய கைகளை பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். தேவன் நம்முடைய கைகளையும் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கவும் அதிகம் ஒரு வழி என்பதை நாம் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. ஆகவே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசோபா கொடுத்து விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டாங்க. இப்படி வச்சுட்டு லூக்கா 11 அதிகாரம் 42 வசனத்தை பாருங்க. சக் 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 லூக்கா 11:42 படி. லூக்கா 11:42
வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தை உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டான வழி பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்துலாம் மறுக்கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமாக கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள்.
விட்டுட்டாங்க இங்க லூக்கா 11:42-43 பாத்தீங்கன்னா ரெண்டு காரியத்தினார் அங்கே, மூன்று காரியம் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுட்டாங்க, இங்கே நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுட்டாங்க. அஞ்சு முக்கியமான காரியத்தை ஆண்டு சொல்றாரு, விசேஷித்த காரியங்கள். தசோபாங்க சீரகம் வெந்தயத்துல தசோபாங்க கொடுத்து அதுல கத்தன்றைட்டாக கரெக்டாக இருந்த வேத பாரக பார்த்து சொன்னாரு, நீங்கள் நியாயத்தையும் தேவ அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிடுங்க. சோ அவைகளையும் செய்ய வேண்டும், தசோபாவத்தை ஒழுங்கா கொடுக்கணும், இவைகளையும் விட்டுவிடாது. இவன் தான் ஒரு பலன்ஸ் கிறிஸ்தவன். சோ இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இயேசு நம்ம அழைக்கிறார். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம ஒரு பக்கம் போறவளாக இருப்போம், ஓரம் போறவளாக போயிடக்கூடாது, கணக்கு தெரியும் நடந்துடக்கூடாது. அஞ்சு முக்கியமான காரியத்தை விட்டுட்டாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை கடிஞ்சு கொண்டார். அது மாத்திரமல்ல, வேத பாரகர் பரிசேயர் அவர்களுடைய நீதியில பார்க்க உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவராஜ்யத்தை, தட் இஸ் மை டாபிக், அதுதான் நான் சொல்ல வர சத்தியம், அதுதான் இண்டிகேட் பண்ண போகிறேன். அப்ப நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அவர்கள் செய்ததை செய்யணும், அதோடு இயேசு சொன்ன முக்கியமான ஐந்து காரியத்தை நாம கவனிக்கணும். அதைவரை செய்யணும், இவைகளையும் விட்டுடக்கூடாது. இன்னும் ஒரு காரியம் உங்களுக்கு காரியம் சொல்லிட்டு போ, இப்ப என்ன கவனிங்க, கொஞ்சம் கேளுங்க. இப்ப வேத பாறைனா ஒழுங்கா தசோபா கொடுத்துக்க சரியோ? எனக்கு காசுலும் பணத்திலும் கண்ணை வச்சு நான் பேசுறேன், நான் கத்தருக்கு போனா சொன்ன கவனிங்க, ஐ ஸ்பீக் த ட்ரூத், நல்லா கவனிங்க. சபைக்கு வர வேண்டியது சத்தியத்தின்படி வரணும். தேவனுடையது தேவனுக்கும் ராயனுடையது ராஜனுக்கும் கொடுங்க. இதுல நாம வஞ்சிக்க கூடாது, இதுல நாம வஞ்சனை செய்யக்கூடாது. ஆண்டவுடைய ராஜ்யம் வளர தேவடைய சபை நடக்க ஐரோப்பாவில் இருக்க சபைகளுக்கு காசு தேவைன்னு சொல்லி நமக்குள்ள நாம நினைச்சிட கூடாது. ஐரோப்பாவில் இருக்க சபைகளுக்கும் தேவைகள் உண்டு, ஊழியர்களுக்கு அதிக செலவு உண்டு. அவர் சொல்றேன் வேதபாரு, நான் சத்தியத்தை சொல்லுங்க, வேதபாரக பரிசேர் எங்களுடைய நீதியின்னு பார்க்க உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் என்ற அர்த்தம் என்ன? வேதபாரெல்லாம் தசோபா கொடுத்தா தசோபாண்டா என்ன பத்துல கொண்டு தசோபா. அப்ப வேதபாரு பரிசேர் கரெக்டாக தசோபா கொடுத்திருக்காங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு அவங்க நீதினு பார்க்க உங்கள் நீதி அதிகமாக அர்த்தம் என்ன? அவங்க பத்துல கொண்டு பார்க்க நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு சொல்றது நமக்கு புரிய இல்லையா என்னங்க? இதுக்கெல்லாம் ஆமே நல்ல இல்லையா சொல்ல மாட்டீங்களே? இதுக்கெல்லாம் ஆமே நல்ல இல்லையா நாம சொல்ல மாட்டோம். அவங்க உங்கள் நீதி அதிகமாகிவிட்டா தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அவங்க பத்துல ஒன்று தசோபா கொடுத்திருக்காங்க. இப்ப நாம பத்துல ஒன்று தசோபா கொடுத்தா அவங்களுக்கு பார்க்க நாம என்ன அதிகமா செய்யறோம்? நீங்களே சொல்லுங்க. ஐ ஸ்பீக் த ட்ரூத். உங்க நீதி அதிகமாகிறாவிட்டா
பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? தசோபாவம் கொடுக்க பத்துல ஒன்று கொடுக்கறதே எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. அதுக்கு மிஞ்சி அதிகமா கொடுக்கணும்டா உங்களுக்கு தெரியாது எங்கள் நிலைமை. தேவன் அறிவார் எங்கள் நிலைமை. உண்மைதான், நம்முடைய நிலைமைகள் எல்லாம் தேவன் அறிவார். நான் ஒத்துக்கொள்றேன். எவ்ரிதிங் இஸ் ஓபன் பிஃபோர் த லார்ட். எல்லாமே தேவனுக்கு முன்பாக வெளிச்சம், இதுல சந்தேகமே இல்லை. ஆனா நம்முடைய நிலைமைகளில மாற்றம் உண்டாக வேண்டுமா இருந்தால் இப்படிப்பட்ட சத்தியங்களுக்கு நேராக நாம திரும்ப. ஒருவேளை நீங்க சொல்லலாம் பாஸ்டர் அவன் தான் ஒழுங்கா தர, இப்ப நம்ம யோசிப்போம் அவன் இவெல்லாம் ஒழுங்கா தசோபா கொடுக்கல, அவங்க எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா, அவங்கிட்ட காசு இல்லையா, அவங்கிட்ட பணம் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்லிருக்கு? கத்தருக்கு கொடுக்கறத கொடுக்காமல் வட்டி என்ன குட்டி என்ன பேங்க்ல போட்டு என்ன எங்க கொடுத்தேன் அதுல என்னதான் இருக்க போகுது? அதுல தேவட ஆசீர்வாதம் இருக்குமா? தேவ அங்கீகாரம் இருக்குமா? அதனால தேவனுக்கு மகிமை என்ன? அதனால உனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டு? சோ தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டியது வரட்டும், ஆண்டவுடைய சமூகத்துக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது பாரு, வேற எங்கேயோ கிடக்குது. தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய பங்குகள் வேற எங்கேயோ இருக்குது. உங்கள் ஆஸ்தியை சந்தோஷம் என்ன கொள்ளையிட சந்தோஷமாக கொடுத்தீர்கள் என்று சொல்லி வேத சொல்லப்படும். ஊழியக்காரன் வந்தா வீட்டை வந்தா எங்க ஆஸ்தியெல்லாம் எடுத்துக்கொடு, இதெல்லாம் கேட்ட கவனம் கதவை பூட்டி வை. நான் சத்தியத்தை சொல்றேன், உங்கள் ஆஸ்தியையும் சந்தோஷமாக கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகவே உங்கள் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். எதுக்கு தெரியுமோ, ஊழியக்காரன் வந்து வீட்டில தேவராஜ்யத்துக்கு ஏற்ற கொள்ளையிட கொடுத்து விடுங்க, உங்கள் உங்கள் பலனுக்கு ஏற்ற உங்களுக்கு உங்கள் பலனை இழந்துடாதபடி காத்திருக்காருங்க என்று எப்படி சொல்லப்படும். மிகுந்த பலனுக்கு ஏதுவான அந்த தைரியத்தை இழந்து விடாது. நான் என்ன சொல்றேன், பரிசேய வேதபார என்பதுடைய நீதியிலும் நம் நீதி அதிகமாக இறவிட்டார். எங்க சத்தியத்தை சொல்றேன், எனக்கு சேர்த்தா பரசம பத்துல ஒன்று நாம கொடுத்துட்டா நாம தான் எந்த ஆண்டவருக்கு அதிகம் கொடுக்கிட்டு நாம நினைச்சிடக்கூடாது. அந்த ஏழு விதவை அடுத்த சாப்பாட்டுக்கு இருந்த ரெண்டு ரெண்டு பணம் என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? அண்டே உழைப்பு, ஒரு நாள் ஊதியம், ஒரு நாள் உழைப்பு அவளுடைய சாப்பாட்டுக்கு. வந்தால் ஆலயத்துக்கு, வந்தால் ஆலயத்துக்கு நடந்து வந்தா காணிக்கப்பட்டியில சாப்பாட்டுக்கு இருந்ததையும் ஓட்டுட்டு போனா அங்க பாத்துட்டு நிக்கிறாரு. ஏஸ் எங்க நிக்கிறாரு? ஆலயத்துல பெட்டிக்கு பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறாரு. யாரு வாரா என்ன போறா எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்து அவ போட்டுட்டு போக ஆண்டோட வாய் திறந்து வார்த்தவர். அவர்கள் எல்லாரும் பார்க்க இவள் அதிகமாக போட்டாரு. ஆனா அவங்க எவ்வளவு போட்டாங்களோ அதிகமாக போட்டிருக்காங்க. ஆனா இவள் போட்டது ரெண்டு பணம். ஆனா ஏசு சொல்ற அவங்க எல்லாரும் பார்க்க அதிகமான என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு உண்டான விதத்தையும் நூறு உயிரோ இருந்தா ரெண்டு உயிரோ போட்டது பற்றி அவனுக்கு கஷ்டம் இல்லை. ஆனா இவர்கிட்ட இருந்ததுலாம் ரெண்டு உயிரோ தான், அதையும் தூக்கி போட்டான். உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன கத்தர் பார்த்துக்கொள்ள? பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க, மாசம் தொடங்கும் போது நாங்க சம்பள காசு எடுத்தால் முழுவதும் கொண்டு போட்டுமா அப்படி என்று நான் சொல்லல. தேவனுடையது தேவனுக்கும், நம்முடையது நம்முடையது. இதிலே நாம வஞ்சிக்கிறோம். நீங்கள் எதிலே என்ன வஞ்சிக்கிறீர்கள்? தசவ பாகத்திலும் காணிக்கையிலும் தான். மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா, வஞ்சிக்கலாமான் அழகான தமிழ் எழுதப்பட்டிருக்குது. டைரக்டா சொல்ல போனா மனுஷன் தேவனை ஏமாத்தலாமா? எதுல ஏமாத்துறீங்க? தசவாக காணிக்கையில தானே. இவ நமக்கு சில நேரத்துல என்ன காசு எடுத்தால் மாச தொடக்கத்துல சம்பளம் வந்தா முடியிற நேரம் 20ஆம் தேதி போறது பார்த்தா கையில காசு ஒன்று காலியா போகும், பொத்தலான பையில போடுறது போல இருக்கு. எப்படி நான் தசோபாவம் கொடுக்கிறது? அதுக்குத்தான் நான் சொல்றேன், முதல் சம்பளம் எடுத்தால் முதல் ஆண்டவடத்துல வச்சு ஜெபம் பண்ணிட்டு தேவோட பங்கு முதலாவது செலுத்து, கனம் பண்ணி கத்தர். You have to make a way to bless the Lord. உன்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்க நீ ஒரு வழியை ஏற்படுத்தணும். என் கஷ்டத்திலும் நான் உமக்கு கொடுக்கிறேன், அதெல்லாம் உள்ள உண்மையாக தேவனை கொடுக்கிறேன், தேவனை நேசிக்கிற இறுதி. கொடுத்தல் என்று ஒன்று இல்லாவிட்டால் அன்பு என்றதுக்கு அர்த்தமே இல்லை. கொடுக்கிறது கொடுத்தல் என்பது இல்லாவிட்டால் அன்புக்கு இலக்கணமே இல்லை. தேவன் நம்ம வச்சு அன்பினால் தன் சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவாக அன்பு கொண்டார். தேவன் நம்ம அன்பு கூட தன் சொந்த குமாரனை கொடுக்க முடியாது. கொடுக்க கொடுக்காம நாம ஒரு அன்பு கூறவே முடியாது. Without giving there is no love right in your heart deeply. என்ன கவனிங்க, கொடுக்காம நாம் அன்பு கூறவே முடியாது. சோ வேத பாருங்க பரிசுடைய பார்க்க நம்முடைய தீதி அதிகமாகிவிட்டால் சீக்கிரம் முடியுது.
நீங்கள்
மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டார். இது ஒரு அனுபவம் இல்லையா? பிள்ளைகளை போல ஆகிறது, இது ஒரு நாள் ஆகல, ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், இட்ஸ் ஆன் கோயிங் ப்ரோசஸ். பிள்ளைகள் போல் ஆகாவிட்டார் தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். யாரு தேவர் ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான், யாரு பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருப்பான்? இவங்களுக்குள்ள சண்டை யாருக்குள்ள? அப்போஸ்தலருக்கு எப்படி இருக்கு? இயேசு லிட்டரலாக இருக்கும் பொழுதே அவங்க சண்டை போட்டிருக்காங்க. எப்படி யாரு பரலோக ராஜ்யத்தில் பெரியதா இருப்பான்? உள்ளுக்கு பிரச்சனை, உள்ளுக்கு பிரச்சனை. யாரு பெரியவன்? இந்த ஸ்பிரிட், இந்த ஆவி இப்பையும் தேவ பிள்ளைகளுக்கு அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. ஹலோ, யாரு பெரியவர், யாரு முந்தினவர்? ஹலோ, இந்த ஆவி இன்றைக்கும் தேவோட பிள்ளைகளை தாக்கிட்டே இருக்கு, அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. நம்ம கவனமா இருக்கணும், சோ இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நம்பர் 4, யார் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்? மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க. இப்ப ஒரு சிறு பிள்ளைய கவனிங்களே, ஹலோ, நாம் எல்லாம் பெரியாக்கள் இல்லையா? இப்ப ஆண்டவர் சொல்ல தெரியுமோ, பெரியவர்களை சிறு பிள்ளைகள் இருந்து கற்றுக்கொள்ள சொல்றாரு. இது எப்படி இருக்கு? ஹலோ, வளர்ந்த பெரியவர்களை ஏசுரர் சிறு பிள்ளைகள் கற்றுக்கொள்ளு. Look at a child. ஒரு பிள்ளை பாரு. இப்ப ஒரு பிள்ளைய பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பிள்ளை எப்படி இருக்கும்? ஆண்டவர் சிறு பிள்ளையை போல் ஆகணும்னு சொல்லி டைரக்டாக குறிப்பிட்ட சக்தி காரியம் என்ன தெரியுமா? ஒரு சிறு பிள்ளைக்குள்ள நான் என்கின்ற அகந்தை இருக்காது, பெருமை இருக்காது. ஒரு சிறு பிள்ளைக்கிட்ட இருக்கும் தாழ்மை. அந்த சப்ஜெக்ட், அந்த சங்கதி நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா வடிவத்தில் சிறு பிள்ளைய போல நீங்கள் ஆகாவிட்டா தேவராஜ்யத்தில் யாருக்கு சொல்லப்பட்டது? பேதுரு, அந்திரேயா, ஆறு, யோவான், யாக்கோ போன்ற மிக முக்கியமான அப்போஸ்தலர் பார்த்து சொல்றாரு, இந்த சின்ன பிள்ளைகளை நீங்க கட்டுக்கொள்ளு. என்ன, இந்த பிள்ளைக்குள்ள நான் என்கின்ற அகந்தை இருக்காது, பெருமை இருக்காது. அது எப்படி இருக்குது? தாழ்மையா இருக்குது. ஆகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணுமா? தாழ்ந்து உள்ளவளா இருக்கு. இயேசு என்ன சொன்னாரு? தன்னை கடைக்கிட்ட குறிச்சு இயேசு சொல்லும் பொழுது என்ன சொன்னா தெரியுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இடத்துல வந்து கட்டு கம்மன் ப்ரோம் ஜீசஸ் கோலிங் இயேசு அழைக்கிற என்ன தெரியுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள்? சாந்தமும் மனத்தாழ்மை. யாரு? தேவகுமார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவரே சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்க இடத்துல வந்து கற்று. அப்ப சிறு பிள்ளைத்தின நாம் கற்றுக்கொண்ட காரியம் என்ன? ஒரு சிறு பிள்ளை முதலாவது தாழ்மை உள்ளதாக இருக்கும். இரண்டாவது, ஒரு சிறு பிள்ளை தன்னலமற்றதாக இருக்கும். அஞ்சு காரியம் சொல்ற கவனிங்க. ஒரு சிறுபிள்ளை முதலாவது தாழ்மையாக இருக்கும், இரண்டாவது ஒரு சிறுபிள்ளை தன்னலமற்றதாக இருக்கும், அதுக்கு சுயநலம் இருக்காது. ஹலோ, சின்ன பிள்ளை சொல்ற சரியோ, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா தான் வந்திருக்கோம். ஆனா நம்ம வளர வளர பாவ சுபாவம் நமக்குள்ள வளர்ந்துட்டு, வளர வளர சுயநலமும் வளர்ந்துட்டு. ஆனா சிறுபிள்ளைகள் இருக்காது, அதுக்கு சுயநலம் இருக்காது, அது தன்னலமற்றதாக இருக்கும். அவர் தேவ பிள்ளைகளாகி நமக்குள்ள என்ன இருக்கணும், என்ன என்ன இருக்கக்கூடாது, தன்னலம் இருக்கக்கூடாது. ஒரு சிறுபிள்ளை போல நம்பர் த்ரீ, மூணாவது ஒரு சிறுபிள்ளை கள்ளம் கபடமற்றதாக இருக்கும், அதுக்குள்ள வஞ்சகம் இருக்க. சோ ரட்சிக்கப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது அவர் கபடமற்ற இதயத்தோடு நாள்தோறும் போஜனம் பண்ணார்கள். ரட்சிக்கப்படுறது போல கபடம் உள்ளவர்களாக இருந்தார்கள், இப்போது மறுபடியும் ரட்சிக்கப்பட்டுவிட்டார்கள். இப்ப கபடமற்ற இதயத்தோடு என்ன செய்வார், போஜனம் பண்றாங்க எழுதப்படும். ஆகவே ஒரு சிறுபிள்ளை எப்படி இருக்கான், கள்ளம் கபடமற்றதாக இருக்கும். அடுத்த என்ன தெரியுமா, ஒரு சிறுபிள்ளை சீக்கிரத்தில் மறந்துவிடும் தன்மை உள்ளது, வெரி குயிக், வெகு வேகமாக மறந்து பாருங்க, வேகமாக மறந்து. நான் எந்த வீட்டை அடிச்சாலும் ஒரு ரெண்டு மூன்று அஞ்சு நிமிஷம் போயிடும், அப்பா அப்பான்னு ஏன் தெரியுமா, அது மறந்து நாம தான் அண்டைக்கு நீ அடிச்சிருந்தோம், அண்டைக்கு நீ சொன்னோம், ரெண்டு வருஷத்துக்கு முதல் சொன்னது, மூன்று வருஷத்துக்கு முதல் சொன்னது, நாலு வருஷம் மறக்க மாட்டேன், நீ செஞ்சதை நான் மறக்க, செத்தாலும் அவன் சொன்னதை மறக்க மாட்டேன், செத்தாலும் அவன் செய்த நான் மறக்க, செத்தாலும் அந்த வீட்டு வாசல் பார்க்க போக மாட்டேன். பூட்டியாச்சு, எங்க பூட்டியாச்சு, ஆளை உள்ள போட்டு லோக் பண்ணி திறப்ப முடியாது. இனி இயேசு வந்தாலும் திறக்க இல்லாதங்க, ஏன்னா நான் திறப்ப வச்சிருக்கேன் கையில, எப்படி இயேசு திறக்க, உடைக்கிறதா பூட்ட வந்து, அவரை விட மாட்டோம் படியில, அவர் இருக்கட்டு உள்ள, அவரை உள்ள போட்டு போட்டியாச்சு. அது ஒரு சிறுபில் சீக்கிரம் மறந்து செஞ்சதெல்லாம் மறந்து, அதாவது மன்னிச்சிடும், அதை மனதில் வச்சிருக்காரு. இந்த தெய்வீக சுபாவம் நமக்குள்ள வரணும் பாருங்க, இந்த தேவ சாயம் நம்ம இதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணலாம். என்ன நினைக்கிறது, அடுத்த சிறுபில் எப்படி இருக்கு தெரியுமா, மென்மையான முரண்டு பிடிச்சோம் நிற்காது, முரட்டு சுபாவம் இருக்காது, முரட்டாட்டம் பண்ணாது. ஒரு சிறுபிள்ளை ஏற்றத்தால் வற்றது, வித்தியாசம் பாராது. சிறுபிள்ளை எப்படி தெரியுமா, ஏற்றத்தால் வற்றது. சிறு கேடால நீங்க போறீங்கன்னா அந்த நேசரிக்கு போறேன், ஒரு தவப்போட குடிக்கணும், பிள்ளைகள் வருது வெளியில, எல்லா மூஞ்சியும் வருதுங்க, ஒன்று சப்ப மூஞ்சி வருது, ஒன்று கருப்பு மூஞ்சி வருது, ஒன்று வெள்ள மூஞ்சி வருது, ஒன்று பார்த்தா கருப்பும் இல்லை வெள்ளையும் இல்லாம நம்ம நாம நாம கருப்பும் இல்லை சிவப்பும் இல்லை, இந்த மிட்டில் இருக்கிற கலர் அது பாரு, எல்லா கலரும் வருது, ஆனா எல்லாம் சேர்ந்து வருது, என்ன அழகான காட்சி. அது பிறந்த நாடு எதுவோ, வளர்ந்த நாடு எதுவோ, தாய் தகப்பன் எதுவோ, பாசி எதுவோ, நிறம் எதுவோ, குளம் எதுவோ, பின்னணி எதுவோ, சமயம் எதுவோ, மார்க்கம் எதுவோ, அதை குறிச்செல்லாம் அதுகளுக்கு தெரியாது. அது என்ன கையப்பிடிச்சிட்டு காட்சி சிரிச்சிடும், என்னே காட்சி. இதுதான் பரலோகம் பாரு, பரலோகம் வித்தியாசம் இல்லாது, பரலோகம் நிறம் என்ன குலம் இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆகவே ஆண்டவர் சொன்னார் போலும், மரம் திரும்பி சிறு பிள்ளைகள் புகழாவிட்டால் தேவர் ராஜ்யத்தில் பேர் ரைட். அடுத்தது என்ன தெரியுமா, ஐ திங்க் அஞ்சாவது ஃபைனல், கலத்தியர் அஞ்சு பத்தொன்பது படிங்க, கலத்தியர் அஞ்சு பத்தொன்பது, சீக்கிரம் படி முடிக்கும்.
மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன, அவையாவன விவசாரம் வேசித்தனம், அவையாவன விவசாரம் பேசித்தனம், அசுத்தம் காம விவகாரம், விக்கிராராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கவேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொல்லியிருந்தது போல உங்களுக்கு சொல்லுவேன்,
இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது பல்லோர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். இப்படி இந்த பட்டியலுக்கெல்லாம் நான் உலகம் கொடுக்க விரும்பல, முடிக்க போறேன். ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்கு இடம் இருக்கு, இன்னும் மாம்சத்தில் ரத்தத்தில் தான் இருக்கிறோம், நாம் ஒண்ணு தேவதூதர்கள் அல்ல. பரலோகத்திலே நாம் எல்லோரும் தேவதூதரை போல இருப்போம்னு சொல்லி இயேசு நமக்கு சொல்லியிருக்கார், ஸ்தோத்திரம். அது ஒரு மகிமையான மாற்றம், அந்த மாற்றம் வரும் வரைக்கும் நாம காத்திருக்கிறோம். அவ இந்த ரத்தத்திலும் மாமிசத்திலும் இருக்கும் வரைக்கும் இங்கே மேல் சொல்லப்பட்ட பட்டியல் போடப்பட்டிருக்க பாவங்களை செய்யறதுக்கு நமக்கு இடம் உண்டு. இப்படி செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை பிரவேசிக்கவே மாட்டார். ஆகவே நாம் கவனமா இருப்போம். கவனிங்க, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார்கள். அவங்க செய்யறதை நாம செய்யாமல் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஜாதி தேவட பிள்ளைகள் என்பதை நாம் உலகம் காட்டும், உலகத்துக்கு நாம் காட்டும். ஆகவேதான் இஷ்டம் ஜனங்களை சுற்றிலும் அந்நிய ஜாதிகள் போல நீங்கள் இறக்கக்கூடாது. நீங்கள் என்னுடைய ஜனம், பரிசுத்த ஜாதி, ராஜரீக கூட்டம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இவைகளை செய்யலாம், அவைகளை செய்யலாம். தெய்வ பயமற்றிருக்கான தேவ பிள்ளைகளாக நாமோ அவைகளுக்கு விளக்கி நம்மை காத்துக் கொள்வோம். ஏண்டால் நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும், நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். இதன் முக்கியத்துவத்தை நாம உணர்ந்து, இந்த சத்தியத்தை நாம உணர்ந்து ஆண்டோட வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரோம், பரலோக ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் போய் கர்த்தரை நேருக்கு நேரம் பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், ரட்சகரை நாம நேருக்கு நேர் பார்க்கணும். அந்த பாக்கியத்தை நாம் பெறும் வரைக்கும் இந்த பூமியிலே இந்த சத்தியங்களுக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். ஜெபம் பண்ணாம கிளம்பு. ஸ்தோத்திரம்.